ඊළඟට රිෂාඩ් බදුදීන් ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි 8ක් කාලයක්
තියෙනවා. නෑ නෑ මට මේ අර මවුරා මේ මේ කවුද මගේ മന്ത്രി ડોક્ટર ඉස්මායිල්ගේ විනාඩි 5කොත් ඒකත් එක්ක 14ක් තියෙනවා මට. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම් ඉන්ද මුඛ්‍යමාන சபையிலே நாட்டிலே கத்தோலிக்க மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரை இழந்து பல சகோதரர்கள் இன்னும் அந்த துக்கத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே பலர் வைத்தியசாலையிலே காயங்களோடு வேதனையில் இருக்கின்ற பொழுது இந்த உயர்ந்த சபையிலே பேசுகின்றவர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்ற நியாயத்தை மறந்து நடந்திருக்கிறார்கள். சிலர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அழகான நமது நாடு பொருளாதாரத்திலே இன்று மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலையை நோக்கி நிற்கின்றது. இந்த பயங்கரவாதிகளுடைய அந்த செயல்பாட்டை முறியடித்து எதிர்காலத்திலே இவ்வாறான பயங்கரவாதிகள் இந்த நாட்டிலே உருவாகாமல் இருப்பதற்கு பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மக்கள் ஒரு குடும்பம் போல கட்சி பேதங்களுக்கப்பால் மதங்களுக்கப்பால் குலபேதங்களுக்கப்பால் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை நியாயமுள்ள அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த சம்பவம் எங்களால் இன்னும் இதை மறக்க முடியாமல் வேதனையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பேசிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல ஆலோசனைகளை இந்த நாட்டுக்காக வைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதேபோல சிலர் அதிகமான குற்றச்சாட்டுக்களை என் மீது சுமத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சுமத்திய அத்தனை குற்றச்சாட்டுகளும் நியாயமில்லாமல் அர்த்தமில்லாமல் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் என்பதை முதலிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இங்கு மாஹித்தவத் மந்திரிவர்ணி அப்பே பசுகிய தின கீபேம விவித புத்களையும் விவித ஆக்காரையும் மட்ட விவித சோதனாக்களா மம பசுகிய தினக்க ராஜகாரி கட்டைத்தான் சந்தகா ஓமானே பலாகிய அவஸ்தாவே சமார புத்களேங்கா ஜனமாத்திய சோதனாக்களே மம ரட்டிங் பெனகியா கியலாய் கிசிதயா ஹரியாக்காரவ சுயா நொபலா தொரத்துரு சனாத கரகனீமன் தொரவாய் அவுன் ஏ விதியட்டு சோதனாக்களே எமத்து வரும் கண்டாயமா சமக அப்பி ஒமானேதி சாக்கச்சாக்கலே ஸ்ரீலங்காவட்ட கணன உப்பியல் பில்லியன கணனக்க ஆயோஜனே கனாய் மமதென் ஆபசு அவித் மமதென் ஆபவு அவித் அர சோதனா கரப்போ அய ஏகன கதா கிரியமதென் நவத்தலா ஈட்ட அமத்தர தவத் சோதனா கணனாவா மீ அய மட்டக்கலா கொய் தரம் தருணு விதியட்ட மீ சோதனாவ கலாதக்கிவோத் மாவ திரஸ்தவாதி கொடட்ட தள்ளு கரண ஒயதரம் உற்சாவ கண்ணே எய் கியல சமஹார ஜனமாத்தியவலிங் பெறல பிரஸ்தகரண மட்ட சித்தவுனா திரஸ்தவாதியட்ட சம்பந்த கரமிங் மட்ட மே நகன சோதனாத் ரட்டிங் பெனகியா கியா கல சோதனாவ வகையமாய் பதனமாக் சனாதகரண கருணு ஏ சியலு சோதனா மம பிரித்தேப கரணவா மே அத்தரம் அகே வியாபாரசக ஆதாயம் கன எக்கெக் சோதனா கரணவா கரு எஸ்பி திசாநாயக மகாத்மியா புவத்பத் சாக்கச்சா தியமிங் அமுலிக்க பொறுக்கியனவா ஏ சம்பந்தம் எதுமாட்ட எரகுவ நீத்திமே பிரியவர மம தினட்டம் அறந்தியனவா தவஸ் பனஸ் தெக்கே குமந்தனேதி மம எதுமாகே ஆராதனே பிலிகத்த நதினிசா மே விதியட்ட பொறு கியமிங் மகேன் பலிகண்ண அனைக்க பால தேசபாலியாக் பால தேசபாலன வேடாக் நமுத் மம எக் தயாக் கியன்னாங் மம தேசபாலேகிட்ட பிவிசி தவசிந்தாங் மகே வத்கம் பெறக்கம் பிரகாச மம இதிரிபத் இதிரிபத் கரல தியனவா ஓனேமிக்கனக்குட்ட எவா பரீட்சா கரல பலன புழுவாங் ஓனேம பரீட்சனேட்ட முகுனதென்ன மம சூதானம் ஏ வகேம மட்ட எல்ல கர்ண சவிஸ்தர தொரதுரு மம ஜனமாத்திய ஒசே முழு ரட்டட கியன்ன பலா பொறுத்து வெனவா ගරු සභාපතිතුමියනි, මේ චෝදනාගෙන සොයා බැලීම සඳහා පාර්ලිමේන්තු තේරීම්කාරක සභාවක් පත්කරන නිසා පාර්ලිමේන්තු තේරීම්කාරක සභාව පත්කරන කියා මම ගරු කතානායකතුමාගෙන් ඉල්ලීමක් සිටිනට කැමති. එතකොට එත්ත එළිදරව් කරගන්න පුළුවන්. කවුද එත්ත කියන්නේ, කවුද බොරු කියන්නේ කියා දැනගන්න පුළුවන්. එනිසා වහාම තේරීම්කාරක සභාවක් පත්කොට මේ ගැන සොයා බලන්න කියා මම ගරු කතානායකතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. මේ චෝදනා කරන අය දැනුවත්ව හෝ නොදැනුවත්ව කරන්නේ සැබෑ ත්‍රස්තවාදියා හා සැබෑ අන්තවාදියා ආරක්ෂා කරන එකයි. සැබෑ ත්‍රස්තවාදියා වෙත අවධානය යොමු වෙන්නට ඉඩ නොදී මා වෙත ඇඟිල්ල දිකු කරන්නේ එකයි. අපි හොඳ ඉස්ලාම් භක්තිකයන්. අල්ලා දෙවියන් වහන්සේ ත්‍රස්තවාදය අනුමත කරන්නත් නෑ, අන්තවාදය අනුමත කරන්නත් නෑ. ගරු සභාපතිතුමියනි, මේ ත්‍රස්තවාදය නිසා අන්ධවාදය නිසා විනාශ වූ ජීවිත ගැන මම දෙරි ලෙස කම්බා වෙනවා. ඒ සියලු දෙනා වෙත මගේ ශෝකය පළ කරනවා. තුවාල ලැබූ සියලු දෙනාට ඉක්මන් සුවය ප්‍රාර්ථනා කරනවා. මේ අසීරු අවස්ථාවේ සාමය සහ සංගින්දියා වෙනුවෙන් ඇප කැප වුණු සියලු දෙනාට මාගේ ස්තූතිය පළ කරනවා. විශේෂයෙන්ම අපේ මෙල්ගම් රංජිත් කාඩිනල්තුමාට ගෞරවය පළ කරනවා. ඒ වගේම මහානායක ස්වාමි වහන්සලාට, හින්දු පූජකතුමන්ලාට, මාවලතුමන්ලාට පුෘතවේදින්වය පළ කරනවා. සාමය ආරක්ෂා කිරීමට කැපවී ක්‍රියා කළ පොලිසිය, ද්‍රවිද හමුදා, සිවිල් සමාජ ක්‍රියාකාරීන්, කාමිය නායකයන්ට ස්තුතිවන්ද වෙනවා. මේ අපේ රට එක මවකගේ දරුවක් ලෙස අප ජීවත් වන රට, මේ රට ආරක්ෂා කිරීම, දියුණු කිරීම හා ගොඩ නැග්වීම අපි හැමෝගම වගකීම හා යුතුකම. අපි හැමෝම විචාරශීලීව ඒ වෙනුවෙන් කැපවෙමු. இந்த உயர் சபையிலே மிக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க சமூகத்திடத்திலும் மதகுருமாரிடத்திலும் அதேபோல இந்த துன்பத்தினால் இஸ்லாம் மதத்தின் பெயரால் இந்த பயங்கரவாதத்தை செய்துவிட்டு சென்ற இஸ்லாம் பேராங்கி அந்த பயங்கரவாதிகள் செய்த அந்த அட்டகாசத்தினால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற 22 லட்சம் முஸ்லிம்களும் இன்று வேதனையின் விளிம்பில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதத்தை ஒரு காலத்திலும் வலியுறுத்திய மார்க்கம் அல்ல. பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கவில்லை, அடிப்படைவாதத்தை அங்கீகரிக்கவில்லை. ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கின்ற பொழுது அந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய சகோதரர்களோடு அவர்களுடைய மதத்தை மதித்து, அவர்களுடைய கலாச்சாரத்தை மதித்து, அவர்களுடைய அவர்களோடு சகோதரத்துவத்தோடு வாழுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே மாவனல்லையிலே நடந்த சம்பவம் ஒரு உண்மையான முஸ்லீம் அவ்வாறு செய்திருக்க மாட்டான். அதேபோல இந்த அன்று 21ஆம் தேதி புனித அன்றைய அந்த கத்தோலிக்க மக்களுடைய அந்த நாளிலே செய்த அந்த பயங்கரவாத செயலும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட, இஸ்லாம் அங்கீகரிக்காத, இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்ற அந்த செயல்பாட்டு பயங்கரவாத செயல்பாடு என்பதனால்தான் எங்களுடைய இந்த நாட்டிலே வாழ்கின்ற புத்திஜீவிகள், அதேபோல அரசியல்வாதிகள், அதேபோல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்ட உலமாசபை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏக மனதாக இவர்களை முஸ்லீமாக நாங்கள் கருதவில்லை, இவர்களுடைய மத பூத உடலை இஸ்லாமியர்களை அடக்கம் செய்கின்ற இடத்திலே அடக்கம் செய்வதில்லை என்ற அந்த செய்தியை அறிவித்து நாங்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. இது எதை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், இன்றும் யாராவது மிஞ்சியிருந்தால் இளைஞர்கள் இவ்வாறான ஒரு பயங்கரவாதத்துக்கு துணை போவதற்கு அவர்களை கொலையான பாதையிலே வழி அனுப்பப்பட்டு, அதாவது இவ்வாறான பாதையிலே சிந்தனையிலே யாராவது இளைஞர்கள் யாராவது இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, நாங்கள் உங்களை எவ்வாறானவர்களை எங்களுடைய சுசான பூமியிலே, அதாவது மையத்து அடக்குகின்ற இடத்திலே நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்ற செய்தியை நாங்கள் அந்த செயல்பாட்டினூடாக சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த பயங்கரவாதத்துக்கு மார்க்கம் கிடையாது, இந்த பயங்கரவாதத்துக்கு நிறம் கட்சி என்று எதுவும் கிடையாது. எனவே இந்த பயங்கரவாதம் சர்வதேச பயங்கரவாதத்தோடு இங்கே இருந்த ஒரு சில இளைஞர்களை அதாவது இணைத்து இந்த நாட்டை குட்டி சோறாக்கி இருக்கிறார்கள். எல்லோருடைய நிம்மதியையும் இன்று இழந்து தவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்று ஒவ்வொரு குடிமகனும் வேதனைப்படுகின்ற அந்த செயல்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக எங்களுடைய கட்சி எங்களுடைய சமூகம் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதை வைத்துக் கொண்டு யாராவது நீங்கள் அரசியல் செய்ய நினைப்பீர்களாக இருந்தால் அன்பு அதாவது இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய பேச்சிலே எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்று அவர் அவருடைய அரசியலை தமிழ் அரசியல் கட்சிகளோடு ஆரம்பித்த ஒருவர் புத்தளத்திலே அங்கு வந்து பள்ளியிலே சுட்டுக்கொண்ட பொழுது இந்த பாராளுமன்றத்தில் யாரும் வந்து அவர்களுக்காக பேசவில்லை. அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் பேசினார். அதே போல இந்திய இலங்கை உடன்படிக்கை இரவோடு இரவாக செய்த பொழுது கிழக்கிலே வாழ்ந்த மக்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசா மடந்தைகளாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு கூட இரண்டு தேசிய கட்சிகளிலும் இருந்தவர்கள் அவர்களுடைய வாய் பேச முடியவில்லை. அவ்வாறெல்லாம் இருந்த பொழுது ஆயுத கலாச்சாரம் என்னை போன்ற என்னுடைய மக்கள் என்னுடைய சமூகம் 100,000 பேர் புத்தளத்துக்கு மன்னாரிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த பயங்கரவாத காலத்திலே. அதே போல பல உயிர்கள் தமிழ் மக்களுடைய உயிர்கள் இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் சிங்களவர்களுடைய உயிர்கள் அளிக்கப்பட்ட பொழுது இஸ்லாமிய இளைஞர்களும் ஆயுதத்தை நோக்கி பயந்து சென்று விடுவார்களோ என்ற பயம் அன்று பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அவருடைய உள்ளத்திலே உதித்ததனால் தான் ஒரு ஜனநாயக கட்சியை அன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கினார். அவர் மரணிக்கின்ற காலத்திலே அந்த முஸ்லிம் காங்கிரஸை வைத்துக் கொண்டு தேசிய ஐக்கிய முன்னணி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் இனிமேல் எங்களுக்கு ஒரு எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பொதுவான கட்சி தேவை என்று மரணிக்கின்ற காலத்திலே தேசிய ஐக்கிய முன்னணியை உருவாக்கிவிட்டு மரணித்தார். எனவே இங்கு பேசிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பெருமகனை அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒற்றுமைக்காக உழைத்த ஒருவர், இந்த நாட்டிலே பிளவுகள் வந்துவிடக் கூடாது, இந்த நாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒருவர், அந்த பெருமகனை அவர் மனித அதாவது இந்த கபரிலே இருக்கிறார், அவரை மிக மோசமாக விமர்சித்தார்கள் இங்கு சிலர். எனவே அவ்வாறு விமர்சிக்கின்றவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். பேசலாம், எல்லாருக்கும் பேச முடியும், உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியும். இந்த இரத்தத்திலே மக்கள் கிடக்கின்ற பொழுது இன்று தங்களுடைய உயிரை அடக்கிவிட்டு தங்களுடைய வீடுகளிலே இன்னும் சோகம் நிறைந்த நிலையில் இருக்கிறார்கள் அதாவது கத்தோலிக்க சமூகம். அதே போலதான் இஸ்லாமிய சமூகம் எங்களுடைய பெயரினால் இந்த பாவத்தை இவர்கள் செய்துவிட்டார்கள் என்று இன்று வெளியே செல்ல முடியாதவர்களாக வேதனையில் இருக்கிறார்கள். வீட்டிலே ஒரு கத்தி இருந்தால் அதை டிவியிலே காட்ட வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற அதாவது அரசியல்வாதிகள் ஆசைப்படுகிறீர்கள். திகனையிலே 30 பள்ளிவாசல்களை அடித்தார்கள். எங்காவது ஒரு பள்ளியில் இருந்து வந்து ஒரு கத்தியை கொண்டு வந்து அல்லது ஒரு வாளை கொண்டு வந்து யாரையாவது வெட்டினார்களா என்று நான் கேட்கின்றேன். அவ்வாறு எங்களுடைய உளமாக்களோ அல்லது பள்ளிவாசலை நடைமுறைப்படுத்துகின்ற நிர்வாகிகளோ நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள். எனவே சில இடங்களிலே கத்திகள் கம்புகள் இருந்திருக்கிறது, தற்பொழுது விசாரணை நடக்கிறது, விசாரணை முடியும் வரை அமைதியாக இருங்கள். இதை வைத்துக் கொண்டு இந்த 10 பேர் செய்த அந்த பாவத்தை அதாவது 22 லட்சம் முஸ்லிம்கள் மீதும் திணிக்காதீர்கள், எங்களுடைய உள்ளங்களை உடைக்கிறீர்கள். நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். சிலர் எங்களை இங்கு நாங்கள் தான் ஏதோ குண்டை கொண்டு வந்து போட்டவது போல அல்லது நாங்கள் தான் இதை தலைமை தாங்கி நடத்துகின்றவர்கள் போல இங்கு விமர்சித்தீர்கள். அதையும் நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். ஏன் நாங்கள் எங்களுக்கிடையிலே மோதி இதை ஒரு அரசியலாக வைத்து இந்த நாட்டிலே சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் நாங்கள் மோதுகின்ற ஒரு சூழலை மீண்டும் ஏற்படுத்திவிடக் கூடாது. 30 வருஷ யுத்தம் எங்களுடைய பொருளாதாரத்தை எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, எத்தனை உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், எத்தனை சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்னும் ஒரு யுத்தம் எங்களுக்கு தேவையில்லை, இன்னும் ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம். இந்த நாட்டிலே இந்த அழகான பூமியை இந்த ஏனைய பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளோடு முன்னேற்றகரமான நாடாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம். எனவே பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை என் மீதும் என் சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிறீர்கள். எனவே நாங்கள் எங்களுடைய சமூகம் இந்த பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதற்காகத்தான் நேற்று நாங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துலமா என்பது இந்த நாட்டிலே உள்ள எல்லா உலமாக்களையும் கொண்ட சபை அவர்களும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டோம். அதேபோல எல்லா சிவில் சொசைட்டியும் ஒன்றுபட்டு நாங்கள் நேற்று ஒரு செய்தியை சொன்னோம். இந்த பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களுடைய வேதனையை சொல்லுகிறோம், காயப்பட்டவர்களை சொத்துக்காக பிரார்த்திக்கிறோம். இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் நேரடியாக எதிர்த்து நின்று இந்த நாட்டிலே வாழுகின்ற பௌத்த இந்து சேர்ந்து வாழுகின்ற நாங்கள் உழைக்க போகிறோம். நாங்கள் மிக தெளிவாக நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் சமூகம் மட்டுமல்லாமல் ஏனைய சகோதர சமூகத்துக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எனவே இந்த உயர் சபையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், நான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை பாராட்டுகிறேன். அவருடைய செயல்பாடு, அவருடைய அதன் பின்னரான அண்மைய பாராளுமன்ற பேச்சு உண்மையிலே பாராட்டக்கூடிய பேச்சு. அதே போல அவர் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் இங்கே
பேச
எனவே இந்த உணர்வுபூர்வமான உங்களுடைய ஆத்திரத்தோடு ஜனாதிபதி முஸ்லிம்களை அடைக்க வேண்டும், முஸ்லிம்களை நெருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களிலே இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து டிவியிலே போட்டு காட்டி சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பயந்த சூழலை, ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று யாராவது நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால் அவ்வாறு விரும்புகிறவர்களால் இங்கு இந்த விஷயத்திலே நிறைய விடயங்களை இங்கு மோசமான கருத்துக்களை சொன்னீர்கள். அதே போல தனிப்பட்ட முறையிலே என்னை 3,500 ஏக்கர் எனக்கு இருப்பதாக, என்னுடைய குடும்பத்துக்கு இருப்பதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிக்கொண்டு தெரிகிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் எவ்வாறு கடந்த காலங்களிலே நடந்து கொண்டார் என்பது தெரியும். அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே நான் வழக்கு தாக்கல் செய்ய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். அதற்கான கடிதத்தை சட்டத்தினூடாக நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒரு 3,500 ஏக்கர் காணியை இந்த நாட்டிலே ஒரு பகுதியிலே வைத்திருந்தால் அதை கண்டுபிடிப்பது கடினமா? அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது கடினமா? கடந்த 4-5 வருஷமாக எனக்கு எதிரான அரசியல் சக்திகள் சொல்லி வந்த விஷயத்தை இன்று என்னுடைய நண்பர் எஸ்பி திசாநாயக்க கடந்த நேரத்திலே 52 நாட்களிலே தான் அமைச்சராக இருந்தபொழுது ஒரு புதிய ஒரு அதாவது அரசியல் பிழையான பாதையில் செல்ல முற்பட்ட பொழுது என்னுடைய அவருடைய உதவி அவருடைய வேண்டுகோளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக அவர் எனக்கு எதிராக மிக மோசமான பழியை என் மீது சுமத்துகிறார். அத்தனை குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது. என்னுடைய சொத்துக்கள் என்ன, என்னுடைய வருமானம் என்ன என்பதை ஒவ்வொரு வருடமும் நான் ஜனாதிபதி செயலகத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புகிறேன். அங்கே பார்க்கலாம், நான் ஹலால் ஹராம் பேணி வாழ்கின்ற ஒருவன், எங்களுடைய அந்த இஸ்லாமிய வாழ்க்கையிலே வாழ்கின்ற ஒருவன். அந்த வகையில் ஏதாவது ஒரு சதம் கூட நான் பிழையாக உழைத்திருந்தால் அல்லது பிழையாக வைத்திருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இன்று எல்லோரும் இந்த பயங்கரவாதத்துக்கு பின்னால் வேதனையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே இருக்கின்ற பொழுது அவ்வாறான மோசமான அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டின் மீது சுமத்தி கொண்டு தருகிறார். எனவே ஒரு இந்த நாட்டிலே வாழ்கின்ற எந்த ஒரு நியாயமுள்ள மக்களும் அவருடைய இந்த கருத்தை பேச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல சில ஊடகங்கள் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். எனவே இந்த சில ஊடகங்கள் ஊடக தர்மத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஊடக தர்மம் என்பது இந்த நாட்டுடைய சமாதானத்துக்காக அந்த ஊடகம் பேச வேண்டும். இந்த நாட்டிலே துன்பப்பட்டிருக்கின்ற, வேதனைப்பட்டிருக்கின்ற, உயிரை இழந்திருக்கின்ற கத்தோலிக்க மக்களுடைய வேதனையை தீர்ப்பதற்காக பேசுகின்ற ஊடகமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஊடகங்கள் இன்று எவ்வாறு மீண்டும் இஸ்லாம் மிய கத்தோலிக்க சிங்கள முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்று தூண்டுகின்ற ஊடகங்களாக செயல்படுகிறார். ஊடக தர்மம் என்பது இன்று இல்லாமல் இருக்கிறது. இன்று ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இல்லாத பொழுது எவ்வாறு இந்த நாட்டிலே சமாதானம் வரும் என்ற அச்சம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே உலமாக்களும் அதே போல இந்து மதகுருமாரும் எங்களுடைய காரியினர் ரஞ்சித் மல்கம் அவர்கள் மிகவும் கௌரவமான முறையில் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டார். அவர் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக நடந்து கொண்டார். ஏனைய நாட்டில் இருக்கின்ற பிஷப்மார் அதே போல ஃபாதர்மார் மிகவும் அவர்களுடைய பார்வையிலே மிக நேர்மையாக இந்த நாட்டு பற்றோடு இந்த நாடு இன்னும் ஒரு பயங்கரவாதத்தை சந்தித்துவிடக் கூடாது என்று மிக கௌரவமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறுகிறேன். அதே போல இது ஒரு பாடமாக எங்களுக்கு இருக்கட்டும். இவ்வாறான இனவாத மதவாத கருத்துக்களை பேசி, அதாவது அரசியல் லாபங்களுக்காக பேசி,
அதை ஊடகங்களிலே வெளியிட்டு எதிர்காலத்திலே இந்த இனங்களுக்கிடையிலே முருகலை கொண்டு வருவதற்கு யாரும் துணை போகாதீர்கள். இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அடிப்படைவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். இஸ்லாம் குரானிலோ அல்லது ஹதீஸிலோ எங்கும் இந்த பயங்கரவாதத்தையோ அடிப்படைவாதத்தையோ ஆதரிக்கவில்லை என்பதை கௌரவ நண்பர்களான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தயவு செய்து குரானுக்கு பிழையான அர்த்தத்தை கொடுக்காதீர்கள். யுத்த காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்தை கொண்டு வந்து சாதாரண காலங்களிலே பிரயோகித்து இங்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 3 தினங்களிலே பேசினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களோடு, சிறுபான்மையாக வாழ்கின்ற மக்களோடு வாழ வேண்டும் என்று அந்நிய மதத்தவர்களுடைய மதத்தை மதிக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். யுத்த காலத்தில் கூட மரம் இலை கொடிகளை வெட்டாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். யுத்த காலத்தில் கூட சிறு பிள்ளைகளை கொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்களை கொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நோயாளிகளை கொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புறமுதுகு காட்டு ஓடுகின்றவர்களை கொலை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு யுத்த காலத்தில் கூட எந்த ஒரு இவ்வாறான பயங்கரவாத செயலையும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. எனவே இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மை இனத்துக்கோ ஏனைய சகோதர இனத்துக்கோ தயவு செய்து குரானை, ஹதீஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியருடைய வாழ்க்கையை பிழையாக காட்ட முனையாதீர்கள். நாங்கள் ஒருபோதும் இந்த நாடு பிளவுபடுவதற்கு, இந்த நாடு இவ்வாறான பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுப்பதற்கு, இந்த நாடு குட்டி சோறாவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இது எங்களுடைய நாடு என்ற உணர்வோடு நாங்கள் எல்லோரும் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது எங்களுடைய நாடு. ஆனால் ஒரு சிலர் பேசினார்கள், விருப்பம் என்றால் வாழுங்கள், இல்லை என்றால் நாட்டை விட்டு போங்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். பேசுவது அழகாக இருக்கலாம், அதனுடைய அர்த்தத்தை வீட்டிலே போய் நீங்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான வருடம் வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை பார்த்து இவ்வாறு பேசுவது நியாயமா என்று நான் கேட்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும். 30 வருட யுத்தம் முடிந்து 10 வருஷங்கள் தான் சென்றிருக்கிறது. எனவே இந்த பயங்கரவாதம், இது தந்தைக்கு தெரியாமல், தாய்க்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், சகோதரனுக்கு தெரியாமல், சமூகத்துக்கு தெரியாமல், ஒரு சில உலமாக்களும் ஒரு சில நயவஞ்சகர்களும் இதன் பின்னால் ஐஎஸ்ஐஎஸ்ஓடு வெளிநாட்டின் சக்தியோடு சேர்ந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். அதை நாங்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பயங்கரவாதத்துக்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சாய்ந்த மருது மக்கள் எவ்வாறு இந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்து ஒரு வாரத்துக்குள்ளே 15 பேர் ஒன்றாக அவர்களே அதாவது தங்களை கொண்டு கொண்டு மாய்த்துக் கொண்ட விதம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் உயிரிழந்தால் இன்னும் பல 100 பேரை கொண்டிருப்பார்கள். எனவே இது இதை நீங்கள் உதாரணமாக கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகம் இந்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கின்றது என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள், ஊடகங்களுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகரிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த விஷயங்களை ஆராய்வதற்காக குறிப்பாக என் மீது எங்களுடைய பலன் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மிகவும் இந்த நாடு ஒரு மிகவும் மோசமான ஒரு பயங்கரவாத செயலை சந்தித்திருக்கிறது. ஒரு பாராளுமன்ற செலக்ட் கமிட்டி போடப்பட வேண்டும். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாருடைய கருத்துக்களும் அங்கு சொல்லப்பட்டு உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் சபாநாயகரிடத்தில் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.
ஸ்தூதி கர்வ மாத்துமா மீளங்கட்ட பிரசன்ன ரணவீர வருமாந்தித்துமா ஒவ்வொருமாட்ட வினாடி பகக்கால
மகரதியாகன் விழா மூலாசனே கரு மந்தித்துமியனி கலனியவனி பௌத்த பரிசரையக நியோஜித்த வித்தியாட்ட பித்தன்ற பெமினலா அப்படி கலனி ஆசனே சிங்கள முஸ்லிம் தெமல ஜனதாவ சகோதராத்மக்கவ மெத்தைக்கல் அப்படி சாயோகம் ஜீவாத்துனோம் மே பௌகேதாசுல சித்திய நிசா ஹித்தொல்ட பொடி ஹித் சிதவியும் இரு தள்ளியும் சிதுவெல்லாம் தீனவா அப்பி தவதுரட தேவா அப்பி சகோதரத்தை நாமே தேவா வினியம் பெணி இந்தலா வழக்காடு கண்ண கட்டியது கருணும் நமுத் மம மொழி மகான் நோனே முஸ்லிம் ரஷ்டவாதீன் மே ரட்டை ஜுது கந்த ஒரு பந்தகண்ணக்கம் அவி கபடா இது கருண துரு இந்தக்கம் மராகன மெரன போம்பு கருவம் பூணுக்கரண ஆயத்தன பீவெனக்கம் பூணுக்கரண ஆயத்தன பீவெனக்கம் ரல்விக்கம சிங்க அகமதி துமா பொல் எலி நிமிகாயோ பொல் நிமிகாயோ பொல் எலிகை ஒதுக்கல மம்முடி மாண்டோனு ஏக்கம அப்படி தான் துமாக இத்தியாச எதா தெதாஸ் மிலேரியம் சிடி பாவா தீம கரா இத பாசே දෙදස් පාලේ අනුන්ගේ කරමතින් මේ රටේ අගමැති බවට පත්වෙලා හමුදා බුද්ධියන්සේ සියලු දෙනාම සිරගත කරින් කළා ඔවුන්ගේ චිත්ත ධෛර්යය ඔවුන්ගේ විනාශ කළ දැම්මා එහෙන් එපමණක් නෙමේ ඔවුන් මානසික වැටුණා හමුදා බුද්ධියන්සේ ඒ සාපය හැමදාම රණවික්‍රම සිංහ අගමැතිතුමා ආපු දවසර මේ රටේ මහ පාවාදීම් තමයි සිදු කරන්නේ ඒ පාවාදීම් තුලට අද මුළු ජාතියම වග කියන්න වෙලා තියෙනවා අද මුළු ජාතියම ඒවා වෙනුවෙන් මා විශාල වියසනයකට පත් වෙලා ඉන්නවා අපි කියනවා අගමැතිතුමාට ඉන්දියාවේ තිරුපති ගිහිල්ලා තිරුපති දෙවියන්ට බරට රත්තරන් දැම්ම කියලා ජාතියේ සාපයෙන් ඔහුට ගැලවෙන්න අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ ඒකට ඔහු මේ මුළු ජාතියෙම වග කියව යුතුයි මෙත් මේ පිළිච්ච සස්වාදින පෝෂණය කිරීම වෙන්නේ ඒකම අන්තවාදීන් අත්අඩංගු ගත්තම ගන්නවට වඩා වැඩි වේගෙන් ඔවුන්ව නිදාස් කරනවා ගන්නවට වඩා අන්තවාදීන්ගේ සස්වාදීන් අත්අඩංගු ගන්නකොට ඔවුන්ව ගන්නවට වඩා වැඩි වේගෙන් වෙනවා දානවා අපි එදා ජාතික සම්පත් වෙනුවෙන් කතා කරාම අපි මාස ගණන් අපි ඉරේ දැම්මේ ඒකම කියන්න ඕනේ මුස්ලිම් මධ්‍යවාසය පෝෂණය කරන මුස්ලිම් බීකල මුස්ලිම් දේශපාලක නායකයන් තවම නිදල්ලා ඉන්නවා ඔවුන්ට කිසිදු ක්‍රියාමාර්ගයක් වැඩපිළිවෙලක් නැහැ ඒකම මුස්ලිම් අන්තවාදය ගැන කතා කරපු ඥානසාර හාමුදුරුවෝ හිරේ මේ බුදු පිළිම කඩපු වනාත විල්ලුවේ අවිගවඩා තියන් හිටපු ඔවුන් තස්වාදීන් නිදාස් කරනවා ඒ උරටක් මේක ජාතිවාදී වෙනුවෙන් පෙනී ඉඳලා ඒකට විරුද්ධව කතා කරාම ඥානසාරාන්දරන් හිරේ දානවා ඒවා වයි වැරදි පෙන්වලා දුන්නම හැබැයි කරන මිනිස්සුන් නිදාස් කරනවා ඒකම ඇයි එහෙම වෙලා තියෙන්නේ එදා එක්සත් ජාතික පක්ෂයේ හොඳ පතාපත් යෝධ හිටියේ අපේ ආසනීය නියෝජනය කරපු ශ්‍රීල් මැතිතුමාලා ඒකම ගාමිණී ජයසූරිය මැතිතුමාලා ඒකම ලලිත අතලා පුදලා ගාමිණී දිසානායකල වැනි ප්‍රතාපවත් නායකයන් හිටියා අද ඉන්නේ කවුද ඒ වෙනුවට අද පිම්පියෝ ටික තමයි එක්සත් ජාතික පක්ෂය අද රජ කරන්නේ අද මේ ඒක තමයි මේ ආණ්ඩුව නද කෙලවලා තියෙන්නේ අපේ රටේ කෙලවලා තියෙන්නේ ඒකම කියන්න ඕන මුස්ලිම් ආගම කටයුතු ඇමතිවරයා කියනවා පල්ලි වල කඩු තියෙන්නේ පනකොල කපන්න කියලා තව පුජ්ජලයක් කියනවා කඩු තියෙන්නේ ගෑනුන් කාන්තාව ආරක්ෂා කරන්න කියලා හැබැයි ලස්ස 10ක් විතර න කාන්තාව රෙකෝඩ් 20 ලක්ෂයක් ඉන්න රටේ කඩු ගන්නව නම් සිංහල බෞද්ධ අපි මොනවද ගන්නෑ අපි සිංහල බෞද්ධ අපි T56 ගන්නද අපේ කාන්තාව ආරක්ෂා කරන්න ඒ කඩු තිබ්බම ගෑ කාන්තාව ආරක්ෂා කරන්න අපේ මිනිසුන්ගේ ළඟ මොකක් හරි ආයුධ තිබ්බම හිර ගෙදර මේ රටේ නීති දෙකක් බෑ එක රටයි එක නීතියයි ඒ ප්‍රතිපත්තිය තුල තමයි ඉන්න ඕනේ ඒකම අපි අපේ සිංහල ජාතිය මනුස්සකම අපි එදා ඔප්පු කරා හමුදා නිලධාරීගේ මනුස්සකම අපි ඔප්පු කරා එදා සාරාංගේ බිරිඳව දරුවව හමුදාව රැක්කේ විදිය ඒ මුස්ලිම් ජනතාවට සැලකමු විදිය අපි එදා ඒ පෙන්නු අපේ හමුදාව සොල්දාදුවන් අපේ සිංහලකම සිංහලංගේ තියෙන එක අපි කියන ඕක මුස්ලිම් නායකයනුත් මේවා ආදර්ශයට ගන්න කියලා ඒකම මද්රව්‍ය ධාරාම් කරන මරණ දඬුවම දෙනවා කියලා පෞගේ දවස්වල මහ ලොකුවට කයිවාරු ගගා හිටියා අපි මම කියනවා අඩුම තරමේ සස්රවාදීන්ට මද්රව්‍ය කරුවන්ට ධාවාරම් කරුවන් දඬුවම් දෙනවා වෙනුවට අඩුම තරමේ මේ ත්‍රස්වාදීන් ටිකටවත් මරණ දඬුවම නියම කරන්න කියලා දේශපාලන පළගැනීම වලට අපිට ස්ථාපිත කර ආයතන අදිසි විශේෂ මහාධිකරණ
කර්මන්ත
අපි කියලා මේ
කාලය අවසන් වෙනවා
ග්‍රාඩිය දෙන්න මන්ත්‍රීතුමියා මුලාසන මන්ත්‍රීමියා අපි කියලා ඒ වෙනුවට අඩුම තරමේ මේ ත්‍රස්වාදී ඉංගේ නඩු ටික අහලා ඉක්මනට ඉවර කරන්නයි කියලා ඒකම යෝජනා ටිකක් ගෙනව දරු අපිට දෙන්න විනාඩිය
නෑ ඔබතුමාලා ඉල්ල ගන්න
පක්ෂ අද දීලා දුන්නා පස්සේ දුන්නේ තුමා එමෙතිද
නෑ නෑ
එමෙතිද
ගරු මන්ත්‍රීතුමා
නෑ
වැරදි අවබෝධ ගන්න එපායි
ශාරෝමාන්
මන්ත්‍රීතුමාගේ සම්පූර්ණ කාලය
දුන්නා
කාලය දුන්නා
නාඩියයි අනන්නතාවය තාවර කළ නොහැකි බුර්කා නිකාබය ඇතුළු ඇඳුම් පැළඳුම් ස්ථිරව තහනම් කළ යුතුයි කියන යෝජනාව කරනවා ආමේ අවිගබඩා පවත්වාගෙන ගිය මුස්ලිම් පල්ලිවල පූජකවරුන්ට දඬුවම් දිය යුතුයි කියලා මම යෝජනා කරනවා ඒකම මේ ආණ්ඩුවට අන්තවාදී උගන්නන මදරසා පාසල් ශරියා විශ්වවිද්‍යාල වහම නැගතිය යුතුයි යෝජනා කරනවා ඒ වගේම මුස්ලිම් අද අවශ්‍ය කරන පන්සල් පල්ලි ටික ඔක්කොම මේ රටේ ජනතාවට අවශ්‍ය කරන පන්සල් පල්ලි ටික හැදලා තියෙන්නේ
ඔබතුමායි කාලය අසනේ
පස්වතාව පන්සල් යන්න පල්ලි යන්න ඕනේ කියලා මං කියන සියලුම පන්සල් පල්ලි කෝවිල් සියලු දෙම හැදීම නතර කරන්න ඕනේ පන්සල් පල්ලි හැදුවා කියලා හිතුවට වඩා නැහැ මිනිසුන්ගේ ආත්මය හදවන්න ඕනේ මිනිසුන්ගේ හදවතයි හදන්න ඕනේ තියෙන සම්පත් ටිකෙන් ඒ ටික සියල්ල මිනිසුන්ගේ ජනතාවගේ හදවත් සුවපත් කරන්නයි කියන ඉල්ලීම කරමින්
අරුන්දික ෆර්නෑන්ඩෝ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක්
තියෙනවා ගරු සභාපතිතුමනි මුලින්ම ඔබතුමීට ස්තුතිවන්ත වෙමින් පසුගිය දිනකදී මේ රටේ විශේෂයෙන්ම කතෝලික පල්ලි දෙකකත් ශැංග්‍රිලා
ඕඩර් ප්ලීස් අනුපක්ෂේ ප්‍රධාන සංවිධායකතුමා කාලය දික් කිරීම සඳහා
මන්ත්‍රීතුමියනි දෙපැත්තේම කතිකෝ තව පිරිසක් ඉන්නවා කතා කරන්න බලාගෙන ඒ නිසා පැය භාගයක් කාලය දීර්ඝ කිරීම සුදුසුයි කියලා යෝජනා කරා
සභාව එකඟද
ගරු සභාපතිතුමනි ඒ කතෝලික පල්ලි දෙකේත් ඒ වගේම කොළඹ ප්‍රධාන පෙළේ හෝටල් තුනකත් ඒ සිදු ඛේදජනක සිද්ධියේදී මියගිය සහ අද වෙනකොට රෝහල් ගත වෙලා ඉන්න සියලු දෙනාටම අපගේ ශෝකය මේ වෙලාවේදී පළ කරනවා විශේෂයෙන්ම අපි කවුරුත් බලාපොරොත්තු වෙච්ච නැති පාස්කු ඉරිදා දින විශේෂයෙන්ම අපේ ආගම අනුව ජේසු ස්වාමිදරුවන් කුරුසේ මරණයෙන් උකුත් වෙන දිනය කියලා අපි විශ්වාස කරන ලෝකවාසී කතෝලික ජනතාවගේ ප්‍රධානම ආගමික දිනේ වන ඒ පාස්කු ඉරිදා දිනේදී මේ සිදු කරපු ම්ලේච්ඡ ත්‍රස්තවාදී ප්‍රහාරය දැඩි ලෙස පිළිකුලෙන් හෙලා දකින ගමන් ඒ ජනතාව අද වෙනකොට පත්වලා තියෙන ඉරණම සම්බන්ධයෙන් අපේ ශෝකය සිරු දනාව උදකරන්නට ඕන. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපිට මතකයි නවසීලන්තේ මුස්ලිම් දේවස්ථානයක ඒ විශේෂයෙන්ම ප්‍රහාරයක් එල්ල කරපු වෙලාවේදී ඒ වෙලාවේදීත් අපි ඒවා අනුමත කරපු අය නෙමෙයි. අපි මේ ලෝකේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් මොනවා හරි ප්‍රශ්න තියෙනවා නම් අපි ඒක කතා කරලා විසඳ ගන්න ඕන. ජාතීන් අතර ප්‍රශ්න තියෙනවා නම් ජනවර්ගිකයන් අතර ප්‍රශ්න තියෙනවා නම් ඒවා සාකච්ඡාවෙන් සම්මුතියෙන් විසඳ ගන්න ඕන බුද්ධිමත් ජනතාවන් හැටියට. නමුත් අද වෙනකොට ඒ සිද්ධියෙන් පස්සෙත් විශේෂයෙන්ම අපි විශාල වශයෙන් අපි දැනුවත් කිරීම කළා මේ වගේ සිද්ධියක් ඇති වෙන්න පුළුවන් කියලා. හැබැයි අපිට තියෙන කනගාටුවක් තමයි ගරු සභාපතිතුමනි මේ රටේ සමහරක් බුද්ධ්‍යාංශ මේ තොරතුරු මේ රජයට දන්වලා තියෙද්දි මේ රජයේ ඉහළ තානාන්තරවල ඉන්න අයට දන්වලා තියෙද්දි මේ වගේ සිදුවීම සම්බන්ධයෙන් අපේ කනගාටුව ශෝකය සහ දැඩි විරෝධය මේ රජයට පළ කිරීමට මම මේ වෙලාවේදී මේක අවස්ථාවක් කරගන්නවා. මේ වෙලාවේදී අපි දැක්කා අපි පහුගිය කාලේ විශේෂයෙන්ම කතෝලිකයන් හැටියට අවුරුද්දක යුද්ධයක් කියන කාලෙදී මඩුපල්ලි ආරක්ෂා කරපු හැටි, තලවිල දේවස්ථානය ආරක්ෂා කරපු හැටි, අනිකුත් ජාතිකයන්ගේ විශේෂම කතාව මුස්ලිම් ජාතිකයන්ගේ බව. අපිට මතකයි මුස්ලිම් පල්ලියක් ඇතුලේ කාන්තක් කුඩිවල මිනිස්සු දහස් ගණනක් මිනිස්සුන්ට ගෙඩි තියලා එල්ටිඩී ත්‍රස්තවාදීන් විසින් මරා දමනකොට හැබැයි එහෙම තත්ත්වයක් ඇති වෙනවා තිබිච්ච අවස්ථාවවලදී මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ රජය සියලුම ජාතීන්ට නැවත වතාවක් සාමයෙන් සමගින් සමාදානයෙන් ජීවත් වෙන්න පුළුවන්
ඕඩර් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මුලස්සනේ සඳහා පැමිණෙන්න
මිනි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා අවුරුද්දක යුද්ධය අවසන් කරලා සියලුම ජාතීන්ට ජීවත් වෙන්න පුළුවන් සාමකාමී රටක් තමයි දුන්නේ. අපිට මතකයි තමුන්නාන්සලා විශේෂයෙන්ම මුස්ලිම් ජනතාව ඝාතනය වුණා. ඒ වෙලාවේ සිංහල බෞද්ධ ජනතාව තැන් තැන්වල දළදා මාලිගාවට ගැහුවා, ජයසිරි මහා බෝධින් වහන්සේට ගැහුවා. එහෙම තිබිච්ච රටක්. ඒ වගේම තමයි දෙමළ ජාතීන්ට පවා මේ රටේ විශාල වශයෙන් අපහසුතාවයන්ට හැම තැන් වලට ගියාම ඒ අය චෙක් කරනවා. සමහරක් වෙලාවට ඒ අපහසුතාවයන්ටපත් වෙනවා. විශේෂයෙන්ම ගත්තාම ඒ ජාතීන් දෙමළ ජාතිය අතර විශාල වශයෙන් කණ්ඩායම් බෙදලා තිබිච්ච රටක්. එහෙම රටක් තමයි ම්ලේච්ඡ මිනීමරු ත්‍රස්තවාදයත් එක්කලා තිබිච්ච රටක් තමයි සම්පූර්ණයෙන්ම අධිකරු මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජැක් එල්ටීඩී ත්‍රස්තවාදයේ පරාජයටපත් කරලා ඉතාමත් නිවැරදි ක්‍රමවේද අනුගමනය කරලා සියලුම ජාතීන්ට සාමකාමීව ජීවත් වෙන්න පුළුවන් රටක් තමයි මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා තමුන්නාන්සේට දීලා ගියේ. දවැන්ත සංවර්ධනයක් කරපු රටක්, දවැන්ත සංවර්ධනයක් කරා ගෙන ගිය රටක්, දවැන්ත විදියට ජාතීන් අතර සමගිය ඇති කරමින්, ඒ වගේම තමයි ඒ ආකල්පමය දියුණුව ඒ ජාතීන් අතර ඇති කරමින් ගෙන ගිය රටක්. තමුන්නාන්සේලා බලයට එනකොට මොනවද කිව්වේ? තමුන්නාන්සේලා කිව්වා, මම ඉංග්‍රීසියෙන් කියනවා නම් රිකන්සිලේෂන් කරනවා කිව්වා. තමුන්නාන්සේලා ජාතීන් අතර සංහිඳියාව ඇති කරනවා කිව්වා. තමුන්නාන්සේලා කිව්වා විශේෂයෙන්ම උතුරේ ඉන්න දෙමළ ජනතාවට වෙලා තියෙන අසාධාරණයට විසඳුමක් දෙනවා කියලා තමයි තමුන්නාන්සේලා බලයට ආවේ. හැබැයි මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා උතුරට දවන්ත වැඩ කොටසක් කළා. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා උතුරේ දවන්ත සංවර්ධනයක් කළා. විශේෂයෙන්ම දෙමළ ජනතාව ඉන්න ප්‍රදේශවල අවුරුදු ගණනාවක් තිස්සේ විචරති සංවර්ධනය කළා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා. ඒ වගේම තමයි නැගෙනහිර පළාතට දවැන්ත සංවර්ධනයක් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කළා. තමුන්නාන්සේ නායකත්වය දෙන මන්නාරමට මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා දවැන්ත වැඩ කොටසක් කළා. ඒ දේවල් කරලා එහෙම බාර දුන්න රට තමයි මේ අද වෙනකොට ලේ විලක් කරලා අද නැවත වතාවක් මේ රටේ ජනතාව අතර අසභ්‍ය ඇති වෙන තත්ත්වයට වැඩ කරලා තියෙන්නේ. ඒ වගේම තමයි අද අපි කනගාටු වෙනවා. අද මේ රටේ දැන් ඉදිරි කාලයේදී මේ රටේ අවුරුදු 30ක් නෙමෙයි මේ සම්බුද්ධ ශාසනය තියෙන තිබිච්ච අවුරුදු 2500 ඉතිහාසයේ තියෙන රටේ වෙසක් උත්සවයේ පළවෙනිවතාවට අහෝසියට තැනට ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ද වැඩ කටයුතු සිද්ධ වෙලා. මම නම් ඉල්ලනවා වෙසක් උත්සවය අනිවාර්යයෙන් පවත්වන්න. අඩුම ගානේ මේ රටේ කතෝලික ජනතාවගෙන් අපි ඉල්ලනවා කතෝලික ගෙදරක අඩුම ගානේ වෙසක් කූඩුවක් පත්තු කරලා. අඩුම ගානේ මේ සංහිඳියාව මේ බෞද්ධ ජනතාව සිංහල බෞද්ධ රටේ ඒ වගේම මේ කවදාවත් කිසිම සුළු ජාතියකට අගතියක් කරපු නැති සිංහල බෞද්ධ රටේ අනන්‍යතාවය පෙන්වීම සඳහා අඩුම ගානේ කතෝලික ගෙදරක වෙසක් කූඩුවක් පත්තු කරන්න කියලා මේ වෙසක් උත්සවයේදී කියනවා. අද වෙසක් උත්සවය කැන්සල් කර වෙසක් උත්සවයේ අඩුම ගානේ ආරක්ෂාවත් එක්කලා වෙසක් උත්සවය පවත්වන්නට ඕන. අද වෙනකොට පාසල් ගැන කතා කරනවා, පාසල් පද්ධතියම කඩාන වැඩිලා. තමුන්නාන්සලා මොනවා කිව්වත් ජනතාව තමුන්නාන්සලා පිළිබඳ විශ්වාසය නැති වෙලා. අද ළමයින්ව පාසල් වලට එවන්නේ නැහැ. තමන්ගේ දරුවෙකුට මොනවා හරි වුණොත් වැඩක් නැහැ කියන තැනක දෙමව්පියෝ ඉන්නේ. ඉතින් ඒක නිසා තමුන්නාන්සලාට අද වෙනකොට ඒ තමුන්නාන්සලාගේ නොහැකියාව ඉදිරියට අවිල්ල දින ප්‍රදර්ශනය වෙනවා. දැන් මේ ටිකකට ඉස්සෙල්ලා ගරු කතානායකතුමනි ලේක් හවුස් එකේ කෙනෙක් අල්ලගෙන දැන් ලේක් හවුස් එකේ ක්‍රිෂාන්ත කුරේ මහත්තයලා පත්තින් දුන්න එක්කෙනෙක් 180ක මුදලක් එකල මේ දණ්ඩියකට ඉස්සලා අල්ලගෙන දැන් තනින් තන තාමත් මේකේ අඳුරු සෙවණැලි තියෙනවා. පහුගිය කාලේ මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ දෙමළ ජනතාව අහිංසක දෙමළ ජනතාව මුදල් දීලා මේ ඉස්ලාම ආගමට හරව ගන්න වැඩපිළිවෙලක් තිබ්බා. පහුගිය කාලේ නැගිනිර පළාතේ සමහරක් දෙමළ ජනතාවගේ නම් වලට ගත්තාම කන්දయ్యා රාජදොරේ මොහමඩ් එහෙම නන්දయ్య නන් දීලා මේ අන්තවාදී විදියට මේ අය බඳගෙන අර අපි දැක්කා බරාගෙන මැරෙන ත්‍රස්තවාදීගේ බිරිඳ නැත්තම් ඒ විදියට පරිවර්තනය කරලා අහිංසක දෙමළ ජනතාව සල්ලි දීලා සිංහල ජනතාවට අම්පාරේ ඒ විදියට කරලා මේවා අනිවාර්යයෙන්ම නවත්තන්න ඕන. ඒ වගේම තමයි
ඔබතුමාට තව විනාඩි දෙකයි දෙන්නේ කරුණාකර විනාඩි දෙකෙන් අවසන් කරන්න ඕනේ.
ගරු සභාපතිතුමනි අන්තයන් විනාඩි 3කට විතර තියෙනවා මේ
නෑ නෑ විනාඩි දෙකයි තියෙනවා.
මාරු වීමත් එක්කලා එක පොඩ්ඩක්
නෑ බොහොම කනගාටුයි ඔබතුමා. විනාඩි දෙකයි ඔබතුමා නවත්තන්න
ඕනේ. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ද විවාහ නීතිය උනත් ගත්තාම මේ රටේ විවාහ නීතිය හැම කෙනාටම එක වෙන්න ඕන. ඒක අපි මොන මොන ආගමිකයෙකුටවත් මොන ජාතියකටවත් කරන අසාධාරණයක් නෙමෙයි. ඒ වගේම තමයි අපි දැකලා තිබ අපි දැක්කා බදුරුදින් මොහමඩ්ලා, හලීම් මිසාක්ලා, මේ ෆෞසිලා, ෆෞසි ඇමතුමාලා, ඊළඟට අලවි මවුලානා ඇමතුමාලා වගේ අය මේ රටේ දේශපාලනය කරපැටි අපි දැක්කා. ඒ වගේම තමයි අපි දැක්කා මේ රටේ හරුන් ලන්ත්‍රා, මොහිඳින් බෙක් වගේ අය, සාලි වාස්තරලා, ගෞස් වාස්තරලා මේ රටේ සංගීතය කලාව පෝෂණය කරන්න මුස්ලිම් නායකයෝ හැටියට. ඒ වගේම තමයි මුස්ලිම් වියතුන්, උගතුන්, විද්‍යාඥයින්, දොස්තරවරුන් මේ රටට දැවැන්ත සේවයක් කරපු ජාතියක්. හැබැයි මේ ජාතිය සමහරක් මේ අන්තවාදී කොටස්, සමහර දේශපාලන නායකයෝ, අන්තවාදී දේශපාලන නායකයෝ මේ පාර්ලිමේන්තුව තුළ ඉන්න අද මේ ජාතිය තල්ලු කරනවා සමස්ත සිංහල මහජාතියට විරුද්ධව, සමස්ත රටට විරුද්ධව. අද වෙනකොට මේක ගිහිල්ලා තමයි මේකේ අවසානේ. BMW කාර් එකක් පදවගෙන ගිහිල්ලා කාර් එක පාක් කරලා ගිහිල්ලා බෝම්බයක් තියෙන තත්ත්වයට ඒ මුස්ලිම් තරුණයව ගෙනල්ලා තියෙනවා. ඒ මනස විකෘති කරලා තියෙනවා. එහෙනම් මේ තත්ත්වයට හැම කෙනාම වග කියන්න ඕන. මේක දැන් නැවැත්තුවේ නැත්තම් මේකේ වග කීම තියෙන රජයට, තමුන්නාන්සේලාට වග කීම තියෙන්නේ. මේ රජය මේක තේරුම් අරගෙන මේ වැඩ කටයුතු කරේ නැත්නම් මේක මේ අන්තවාදයෙන්, මේ ත්‍රස්තවාදය තව තවත් එහාට ගිහිල්ලා මේ රට විනාශයෙන් විනාශයට යනවා. අද සංචාරක ව්‍යාපාරය අන්තිම විනාඩිය කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ඇස්සේ බොරදියේ මහලු බාටි. දැන් මේ සංචාරක ව්‍යාපාරය කඩාගෙන වැටලා තියෙන වෙලාවේ එන සංචාරකින්ගේ ඩොලර් අටක් ගන්න මේ සංචාරක ඇමතුමා, ජෝන් නමරතුංග ඇමතුමා කැබිනට් පත්‍රිකාවක් ඉදිරිපත් කළා. එන මිනිස්සුගෙන් ඩොලර් රටක් ගන්න. ඒ ඩොලර් රටක් ගත්තොත් මිනිස්සු එයිද? මිනිස්සු එයිද? ඇයි ඇයි මේ මොකටද ඩොලර් රටක්? මොකද්ද කියන්නේ? ආරක්ෂක වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරනවායි කියලා, බොරුවට මේ එයාපෝර්ට් එකෙන් එන මිනිස්සුන්ව ඩිටෙක්ට් කරනවායි කියලා, ත්‍රස්තවාදීන්ද නැද්ද කියලා ඒක බලලා, ඊළඟට ඒගොල්ලන්ට ඉන්ෂුරන්ස් එකක් දෙනවා කියලා දැන් එන මිනිස්සුන්ගෙන් ඩොලර් රටක් ගන්න කැබිනට් පත්‍රිකාවදල් මේ ඇස්සේ සල්ලි ගහන. අද වෙනකොට සංචාරක ව්‍යාපාරය අඩුම ගානේ දැන් සෙක්ටර් බයි සෙක්ටර් අඩුම ගානේ මේ ලෝකේ තියෙන ගුවන් සේවා වලට කතා කරලා චාට ගුවන් යානා ටිකක් මෙහාට ගෙනල්ලා අඩුම ගානේ ඊළඟ තියෙන සීසන් එක පටන් ගන්න මේ නුවර පෙරහැරත් එක්කලා ඒකත් එක්කලා වැඩපිළිවෙලකට යන්න ඕන.
අවසාන කරන්න කරු මන්තුමා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ඇස්සේ මේ සල්ලි හම්බ කරගන්න වැඩ කරන්න එපා. මේ ඇස්සේ අද වෙනකොට අපි අනිවාර්යෙන්ම කියනවා, අපි අද දේශපාලනඥයා කියන කෙනා ගැන මම මේක ඉවර කරනවා. දේශපාලනඥයා කියන කෙනා ගැන සම්පූර්ණයෙන්ම කලකිරලා තියෙන යුගයක අපි සියලු දෙනාම එකතු වෙන්න ඕන. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ තත්ත්වයෙන් මේ රට මුදව ගන්න. ඒක කිමින් මගේ වචන සල්පය අවසන්.
බොහොම ස්තුතියි. ගරු රෝහිණි කුමාර විජයරත්න මැතිණිය, ඔබතුමීට විනාඩි 5යි.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මං හිතනවා බෞද්ධ සංස්කෘතිය තුළ ගොඩනැගුණු ශ්‍රී ලාංකික සංස්කෘතිය ඇතුලේ ඉතිහාසයේ පුරහම සියලුම ජාතීන්ට එකට ජීවත් වෙන්න හැකියාවක් ඇති වුණා. සිංහල, ද්‍රවිඩ, මුස්ලිම් වර්ග ජාතීන් වශයෙන් ගත්තත්, ආගම් හැටියට ගත්තොත් බෞද්ධ, හින්දි, ක්‍රිස්තියානි, ඉස්ලාම් ඕනෑම ජාතිකයෙක්, ආගමිකයෙක් මේ රටේ බොහොම සංහිඳියාවෙන් ජීවත් වුණා. ඉතිහාසයේ ඉඳලා මේ වෙනකොට ගත්තහම විවිධ අරගල, විවිධ ආක්‍රමණ මේ රටේ සිද්ධ වුණා. ඒත් එක්කම මෑත ඉතිහාසය අරගත්තොත් අපි දන්නවා උතුරේ අරගලයේ තිබුණා, ඒ වගේම දකුණේ 1989 ඇතිවෙච්ච අරගලයක් තිබුණා. ඒ වගේදී ඒ අය කිව්වේ ඒ අයට භූමිය ඕනේ, එහෙම නැත්නම් තරුණයන්ගේ තිබ්බ අසහනේ, මේ වගේ දේවල් එකතුර භූමීය ත්‍රස්තවාදයක් තමයි මේ රටේ ඇති වෙලා තිබුණේ. නමුත් කියන්න කනගාටුයි, පසුගිය 21 පාස්කු ඉරිදා ඇති වුණු අන්තවාදී මුස්ලිම් මූලධර්මවාදීන්ගේ ප්‍රහාරයත් සමග මේ රට ගෝලීය ත්‍රස්තවාදයේ ගොදුරක් බවට පත් වුණා. මේ වෙලාවේදී අපි සමස්ත ශ්‍රී ලංකාවේම ගෞරවය පුද කරන්න ඕනි කාදිනල්තුමාට. ඒ වෙලාවේදී ඒ මැල්කම් කාදිනල්, රංජිත් කාදිනල් ප්‍රියතුමාට ඒ වෙලාවේදී ඒ භක්තිකයන්ව මෙහෙය වූ ආකාරයට එහෙම නොවුනනම් නැවතත් කළු ජූලියක් වගේ දෙයක් ඇති වෙන්න තිබුණා. ඒ හුදෙක්ම ක්‍රිස්තියානි භක්තිකයන්ට පමණක් එල්ල වුණු ප්‍රහාරයක් නෙවෙයි කියලා මම මේ වෙලේ මගේ මතය කියනවා. මොකද මූලධර්මවාදයට විරුද්ධ සියල්ලටම එල්ල වෙච්ච ප්‍රහාරයක් විදිහට තමයි මම දකින්නේ. විශේෂයෙන්ම මුලින්ම පැමිණුණු ආගමික උත්සවයට ඒ අයගේ ප්‍රහාරය සිද්ධ වුණේ. මුලින්ම පැමිණියේ වෙසක් උත්සවය නම් එදා ඒ ප්‍රහාරය බෞද්ධයන්ට. මුලින්ම පැමිණියේ ශිවරාත්‍රිය, නවරාත්‍රිය, එහෙම නැත්නම් දීපාවලිය නම් ඒ ප්‍රහාරය හින්දුන්ට. මුලින්ම පැමිණියේ රාමසාන් නම් ඒ ප්‍රහාරය ඉස්ලාම් භක්තිකයන්ටයි එදා සිද්ධ වෙන්න තිබුණේ. මූලධර්මවාදයේ ලක්ෂණය වෙන්නේ ඒ එක දෙවියෙකු පිළිබඳ ඒ අයගේ තියෙන විශ්වාසය ඒ පිරිසගේ මතවාදයට විරුද්ධව කවුරු හරි යනවා නම් ඒ අය ඝාතනය කළොත් ඒ අයට ස්වර්ගය මොක්ෂය හිමි වෙනවායි කියන එක ඒ අය විශ්වාස කරනවා. එනිසා මෙතනදී අපි බොහොම පරිස්සම් වෙන්න ඕනේ සෑම ද්‍රවිඩයෙක්ම කොටියෙක් එහෙම නැත්නම් LTT හිතවාදියෙක් නොවනවා වගේම සෑම මුස්ලිම් ජාතිකයෙක්ම ISIS ත්‍රස්තයෙක් නෙවෙයි කියලා අපි මේ වෙලාවේ කියන්න ඕනේ. මොකද ඒක තුල අපේ සිතුම් පැතුම් තුලම මේ පුද්ගලයන් ඒ තැන්වලට පත් වෙන්න පුළුවන්. එනිසා පසුගිය 21 වෙනිදා සිද්ධිය මතින් බොහෝ දෙනෙකු ගොඩ යන්න ලෑස්ති වෙනවා අපි මේ පාර්ලිමේන්තුව ඇතුළෙත් එළියෙත් දැක්කා. මිනිව් කඳු උඩින් එහෙම නැත්නම් ලේ ගංගා උඩින් ඉනිමන් හදලා පාලම් බැඳගෙන Tamange හීන සැබෑ කරගන්නට කවුරු හරි ලෑස්ති වෙනවා නම් අපි ඒක හෙලා දකිනවා ඒ වගේම ලැජ්ජා වෙනවා. මම මේ ඉස්සල්ලා මෙතනදී මට ඇහුණා බුද්ධිංශයේ ගැන කතා කරා අපේ බුද්ධිංශයේ අර හිරේ ඉන්නවා කියලා දඬුවම් විඳිනවා කියන 25 දෙනා පමණක් නෙවෙයි ඊට එහා ගියපු 1000කට අධික ප්‍රමාණයක් මේ රටේ බුද්ධිංශයක් තියෙනවා. ඒ බුද්ධිංශයේ මේ අය කියන්නේ එහෙමනම් අදක්ෂයන් කියලාද කියලා අපි අහන්න ඕනේ. ඒ වගේම ඒ අයට වැටුප් දීලා මේ මූලධර්මවාදීන්ට වැටුප් දීලා පෝෂණය කළේ කවුද කියලාත් අපි මේ වෙලේ අහන්න ඕනේ. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුව පාවිච්චි කළේ මේ ගෝලීය ත්‍රස්තවාදයෙන් ගොඩ යන්න ක්‍රමයක් සකස් කරන්නද එහෙම නැත්නම් තමන්ගේ තියෙන හීන සැබෑ කරගන්න මේ ලේ පාවිච්චි කරාද කියලා අපිට අහන්න ලැජ්ජා හිතෙනවා. ඒ පිළිබඳව අපි ලැජ්ජා වෙන්න ඕනේ.
තව විනාඩියක් එවතු මේ
දෙපැත්තට බෙදිලා අවලාද කියාගන්නේ නැතුව අද අපි මේ වෙනකොට කටයුතු කරන්න ඕනේ මේ ගෝලීය ත්‍රස්තවාදයෙන් ගොඩ යන්නට. අග්‍රාමාත්‍යතුමාට ස්තුතිවන්ත වෙනවා නැවත කොළි ජෝලියක් ඇති නොවන හැටියට එදා මේ රට ආරක්ෂා කරන්න කටයුතු කරාට. මේ රටේ රාජ්‍ය ආරක්ෂාව පිළිබඳව හා රටේ ආරක්ෂාව පිළිබඳව අග්‍රාමාත්‍යතුමා අත් බැඳලා දාලා තියෙද්දිත් එතුමා කටයුතු කරා. රටක ආරක්ෂාව තියෙන්නේ සැලසීම ජනාධිපතිතුමාගේ වගේම අගමැතිතුමාගේත් අමාත්‍යවරුන්ගේත් ඒ වගේම මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු මන්ත්‍රීන්ගේ වගකීමක් වෙනවා. ඒ සඳහා වගකිය යුතු ආයතන අගමැතිතුමාට තිබුණාද කියලා අපිට අහන්නත් සිද්ධ වෙනවා. රාජ්‍ය ආරක්ෂාව අභ්‍යන්තර ආරක්ෂාව මේවට වග වෙන ආයතන තමයි රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යංශයයි නීතිය හා සාමය කියන අමාත්‍යංශයයි. ඉතින් අගමැතිතුමාට මේකේ වග කීමකුත් නැහැ බලයක් නැහැ. ඒ වගේම රාජ්‍ය අමාත්‍යතුමාට ආරක්ෂක රාජ්‍ය අමාත්‍යතුමාටත් තියෙන්නේ පොතලාවල ඇකඩමිය සහ රණවීරු සුබසාධනයේ පමණයි. එහෙම තියෙද්දිත්
ඔබතුමේ අවසන් කරන්න අවශ්‍යද?
එහෙම තිය අවසන් වශයෙන් එහෙම තියෙද්දිත් මෙතුමා කටයුතු කරපු ආකාරය ගැන අපි එතුමාට අග්‍රාමාත්‍යතුමාටත් රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා. විපක්ෂය කියන්නේ හැම දෙයකටම විරුද්ධ වෙන එක නෙවෙයි ගරු කතානායකතුමනි, නියෝජ්‍ය කතානායකතුමනි. අපි මෙය නිසි මඟට ගැනීම විපක්ෂයේ කාර්යභාරය වෙනවා. දැන් අපිට ඇස්සරෙන් කාලය ඇවිල්ලා තියෙනවා. මේ සමස්ත පාර්ලිමේන්තුවම ගෝලීය ත්‍රස්තවාදයෙන් ගොඩ එන ක්‍රමවේදයකට අවශ්‍ය නීති සම්පාදනය කරන්න එකතු වෙන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. ඒකට ත්‍රස්ත මර්ධන පනත මදිනම් අලුතින් පනත් ගෙනල්ලා හරි ඉදිරිය ගැන හිතලා මේ ගෝලීය ත්‍රස්තවාදය නැති කරන්නට කටයුතු කරන්න ඕනේ. ඒ වගේම ජාතිවාදයේ ආගම්වාදයට වැටබඳින්න අවශ්‍ය නීති සම්පාදනය කිරීමත් මේ පාර්ලිමේන්තුවේ කටයුත්තක් වෙන්න ඕනේ කියන ඉල්ලීම කරමින් මම නිහඬව ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ගරු තාරක බාලසූරිය මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4යි තියෙන්නේ. විනාඩි 4යි.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි විනාඩි 4ක් වගේ කාලයක් හරි 13ක් බලාගෙන ඉඳලා ඔබතුමා වෙන් කරපු එකට මම ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. මේ විනාඩි 4දී ප්‍රථමයෙන්ම මම හිතන්නේ අපිට කියන්න තිබෙන්නේ අර අප්‍රේල් 21 වෙනිදා මේ වෙච්ච ඛේදවාචකයේදී ඒ පෞල් සහ එතුවාල වෙච්ච කට්ටියට අපේ ශෝකය මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න කැමති. විශේෂයෙන්ම මගේ බිරිඳත් මීගමුවේ. ඉතින් ඒ එතුමියත්ගේ ඒ ඉස්කෝලේ ගිය යාළුවෝ සැහෙන පිරිසක් ඒ වගේ මේ පවුල් අඳුරන කට්ටිය සැහෙන පිරිසක් තුවාල වෙලා තිබෙනවා. ඉතින් ඒ සියලු දෙනාටම ඒ සමස්ත ජනතාවටම මේ අවස්ථාවේදී ශෝකය ප්‍රකාශ කරන්න කැමති. ඒ වගේම අපේ කාඩිනල් එතුමාගේ එතුමා මේ අවස්ථාවේදී මෙම මම හිතන්නේ කතෝලික කට්ටිය විතරක් නෙවෙයි මුළු ජාතියම මෙහෙවපු විදියටත් මම හිතන්නේ අපි අපේ ස්තුතිය ප්‍රචණ්ඩතාවය අපි මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න කැමති. නමුත් මම හිතන්නේ මට මගේ කතාව කරන්න වෙලාවක් නැහැ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. නමුත් අපේ මන්ත්‍රීතුමිය මට ඉස්සෙල්ලා කතා කරපු මන්ත්‍රීතුමිය කිව්වා මේ බුද්ධිංශයට ඉස්සෙල්ලා තිබිච්ච ආණ්ඩුවෙන් යම්කිසි විදිහකට මුදල් ගෙව්වා කියන එක. මම හිතන්නේ බුද්ධිංශ ක්‍රියාත්මක කරනකොට ඒ සාමාන්‍යයෙන් එක්කෙනෙක් හරි දෙන්නෙක් හරි ඒ ආයතනවල දානවා, ඒ සංවිධානවල දානවා. ඉතින් ඒකේ මුදල් ගෙවපු එකෙන් ඒක වැරද්දක් නැහැ මන්ත්‍රීතුමිය.
ඔබතුමාගේ කාලය අවසාන වෙන්නේ.
ඔව්. දැන් මේ
මට අමෝ දෙන්න බෑ කාලේ.
ඔව්. ඒ මං හිතන්නේ මේක හුඟක් වැදගත් නියෝජ්‍ය කතානායකතුමනි මොකෝ දැන් ওই මිලේනියම් සිටි එකේදීත් ඔය වගේම පාවා දීමක් වුණා. දැන් මේ නියෝජ්‍ය මිලේනියම් සිටි එකේදී මොකද්ද කරේ? ඒ සමහර කට්ටිය ඒ වගේ ඒ සමහර සංවිධානවල අන්තවාදී සංවිධානවල කට්ටියට මුදල් දීලා ඊපස් ඒ කට්ටියෙන් තොරතුරු ගන්නවා. ඒක වරදක් කියලා මං හිතන්නේ මෙතනදී අපි විග්‍රහ කරන්න යන්න ඕනේ නැහැ. ඒ වගේම අපේ මට ඉස්සෙල්ලා කතා කරපු මන්ත්‍රීතුමිය ස්තුතිවන්ත වුණා අගමැතිතුමාට. මම දන්නේ නැහැ මොකටද ස්තුතිවන්ත වුණේ කියලා. මම මේ මෑතකදී කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි Facebook එකේ දාපු post එකක් ගැන මම කතා කරන්නම්. මම ඒ post එකක් දැම්මා. ඒ post එකේ මටත් ඒ ආපු forward එකක් කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඒක කියලා තිබුණේ 1672 දී නෙදර්ලන්තේ හිටපු අගමැතිතුමාට ඒ රටේ ජනතාව මොකක් හරි සිද්ධියකට කෝප වෙලා එතන මරලා කාලා තියෙනවා. 1672 දී මේ යොහාන් විට් කියන අගමැතිතුමා මම මේක දාපුවෙන් පස්සේ කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේකට තමයි වැඩියෙන්ම ලයික්ස් ආවේ. ඇයි මේ වගේ තත්ත්වයක් තමයි අද රටේ තිබෙන. අද රටේ නායකයෝ මම දන්නේ නැහැ මේක තේරුම් අරගෙන තියෙනවද නැද්ද කියලා. අගමැතිතුමාටයි ජනාධිපතිතුමාටයි පුළුවන් නම් කියන්නකෝ MSD එකයි PSD එකයි එහෙම නැතුව පුළුවන් නම් යන්න කියලා. අද පාරවල් වල බහැලා යන්න පුළුවන්ද කියලා එච්චර තරහක් අද රටේ ජනතාවට තියෙනවා. මම හිතන්නේ මේක වෙලාව නෙවෙයි කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එක එක්කෙනාට අපි ඇඟිලි දික් කරන්න ඒකේ මැතිවරණයකදී ජනතාවගේ තීරණය කරයි. හැබැයි කෙසේ වෙතත් මම හිතන්නේ අද අපිට යම් කිසි විදිහකට මේක අවස්ථාවක් කරා ගන්න පුළුවන් වෙනවා මේකෙන් ඉදිරියට යන්න.
දැන් විනාඩියයි තියෙන්නේ.
මට ඉස්සුති කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි දැන් අපි ගත්තොත් එහෙම සමහර මන්ත්‍රීවරු කියනවා දැන් බර්ක එක අයින් කරන්න කියලා. දැන් අපි ගත්තා මුජිම රහුමන මන්ත්‍රීතුමාම මීට අවුරුද්දක් හරි මම හිතන්නේ අයවැය කාලයේදී කොයිද කිව්වා මේ බර්ක එක තහනම් කරලා දෙන්න බෑ. බර්ක එක තහනම් කරොත් කොහමද අනික් කට්ටිය එන කොටට ඇඳගෙන යන කට්ටිය ගැන මොකද්ද කියලා. හැබැයි දැන් මේ මන්ත්‍රීතුමාම කියනවා නම් බර්ක එක තහනම් කරන්න කියලා. මම හිතන්නේ මේක හොඳ ලක්ෂණයක්. ඉතින් ඒ වගේ අද මුස්ලිම් මන්ත්‍රීවරු ඒ වගේම මුස්ලිම් ඒ කට්ටිය යම් කිසි විදිහකට ඒ ස්වේච්ඡාවෙන් ඉදිරියට ඇවිදින් තිබෙනවා. අපි මේ ප්‍රශ්නේ කොහොමද විසඳන්නේ කියලා. ඉතින් ඒ වගේම අපි මේ පාර්ලිමේන්තුවේදී අපි අහපු දෙයක් තමයි අද එක නීතියක් ගේන්න ඕනෑ කියලා කියනවා. දැන් අපි ගත්තොත් එහෙම පර්සනල් නීති දිහා බැලුවොත් එහෙම මුස්ලිම් වරේ මුස්ලිම් නීතිය අනුව ශරියා නීතිය අනුව අවුරුදු 12ක කාන්තාවක් සබඳින්න පුළුවන්. ඉතින් මේ නීති වෙනස් කරන්න ඕනෑ. මම හිතන්නේ රටක් වෙච්චාම කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අපිට එක නීතියක් යටතේ මේ රට ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. ඒ වගේම මම හිතන්නේ අනිවාර්යෙන්ම අපි මුලින්දම කියා හිටියේ මේ ජාතික ආරක්ෂාව පිළිබඳව. දැන් අපි ඒ කාලේ ජාතික ආරක්ෂාව ගැන කතා කරපුවා මොකද්ද කිව්වේ? අපි ජාතිවාදී කියලා කියනවා. අද ඒක තහවුරු වෙලා තිබෙනවා. ආර්ථික සංවර්ධනයක් හරි මොකක් හරි කරන්නේ ජාතික ආරක්ෂාව ඕනේ කියලා.
ඔතම අවසන් කළ යුතුයි
දැන්. දැන් ගරු නියෝජ්‍ය කතා අවසන් කරනවා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි දැන් මේ රජය පෙන්වන්න හදනවා මේ සිද්ධියින්ද තමයි මේ ආර්ථිකය කඩාවැටෙන්නේ කියලා. මේ ආර්ථිකය මේ අවුරුද්දේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි පළවෙනි කාර්තුව දිහා බැලුවොත් එහෙම සංචාරක ව්‍යාපාරයේ 2.2% වර්ධනයක් තිබුණා. ඒක මේ සිද්ධිය වුණත් නැතත් කොහොමත් ආර්ථිකය කඩාවැටලා තිබුණා. මේ මෙතනදී අපිට බොරදියේ මාළු බාණ්ඩ අවස්ථාවක් නැහැ. දැන් දැනටම ජනතාව තීන්දුව කරලා ඉවරයි මේ රජය ගෙදර යන්න ඕනේ කියන එක. නමුත් මං හිතන්නේ අපි ජාතික ආරක්ෂාව පිළිබඳව අපි සියලු දෙනාම එකට කටයුතු කරන්න ඕනේ කියමින් මගේ වචන සල්පේ මම
මේවා බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. Honorable Sinithamba Yogeswaram, you have 5 minutes.
தலைமைதாங்கம் உறுப்பினர் தலைமைதாங்கம் பிரதீப் சபாநாயகர் அவர்களே, இன்று நாங்கள் ஆராய்கின்ற இந்த துன்பியல் சம்பவத்தின் நிகழ்வு சார்பான ஆராய்வு நிகழ்விலே நான் சில விடயங்களை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி பகுதியில்தான் பாரிய பிரச்சினைக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது என்பது இந்த இலங்கை நாட்டிலே அடிபட்டு கொண்டிருக்கின்ற பெரிய செய்தியாகும். 2011 காத்தாங்குடியிலே தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு சக்ரான் என்பவரால் உருவாக்கப்பட்ட பின் அங்கே அவரது செயற்பாடு காரணமாக அங்கிருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் சிலர் 2017 3rd March 13th அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். ஆனால் அது சார்பாக யாருமே கவனம் செலுத்தவில்லை. அதன் பிற்பாடு அவர்கள் 2017 3rd March 27th இது சார்பாக அவர்கள் தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பாகவும் சக்ரான் சார்பாகவும் அவர் ஒரு ஐஎஸ் தீவிரவாதிகளோடு சம்பந்தமானவர் என்ற விடயத்தை ஜனாதிபதி, பிரதமர், உயர் நீதிமன்ற நீதியரசர், நீதித்துறை, சட்டம் ஒழுங்கு அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, சட்டமா அதிபர், போலீஸ்மா அதிபர், நீதி சேவை ஆணைக்குழு, பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கெல்லாம் அவர்கள் செய்தியை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள். அது தவிர இன்னும் மாணவர்களிடையே காத்தாங்குடி போலீசிலே முறைப்பாடு செய்திருந்திருக்கிறார்கள். அவை 2017 இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் இன்று பாரிய உயிர் சேதத்தை நாங்கள் தடுத்திருக்கலாம். அது ஏன் யார் செய்யவில்லை அதை என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். குறிப்பாக இந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் பவுனதீவிலே அப்பாவியாக இருந்து எங்களது முன்னாள் போராளியை அந்த போலீசாரை கொலை செய்ததற்கு கைது செய்து கொண்டு போய் இன்று வரை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த குற்றப்புலனாய்வு பிரிவிலே சம்பளம் வாங்கிக் கொண்டு தௌஹீக் ஜமாத் அமைப்பின் பிரதிநிதிகள் இருந்திருக்கின்றார்கள். அந்த போலீசாரை சுட்டவர் கூட குற்றப்புலனாய்வு பிரிவிலே சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். அவை தௌஹீக் ஜமாத் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பது ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் பலருக்கு. உண்மையிலே ஆயுதம் தூக்கிய பிள்ளையான் குழுவினரை புலனாய்வு பிரிவுக்கு பயன்படுத்தினீர்கள் சம்பளம் கொடுத்து, அதே போன்று ஆயுதம் தூக்கிய கர்ணா குழுவினரை புலனாய்வு பிரிவுக்கு பயன்படுத்தினீர்கள் சம்பளம் கொடுத்து, அதே போன்று தௌஹீக் ஜமாத் அமைப்பும் ஒரு ஆயுதம் தூக்கிய அமைப்பா? அப்படி இருந்தபடினால்தான் நீங்கள் அதனை புலனாய்வுக்கு பயன்படுத்தியிருக்கின்றீர்கள். 26 பேருக்கு மேல் புலனாய்வாக இருந்திருக்கின்றார்கள். அது தவிர இன்று ரோபாக்கும் கருவியாக ஒரு ஆளில்லாத விமானம் வடக்கு கிழக்கு பகுதியை சுத்துகின்றது. அது மன்னார், எழுதுவட்டவான், KKS கடற்கரை, பலாலி, சம்பூர் எல்லாம் சுத்தி இருக்கிறது. ஆனால் அது சார்பாக பாதுகாப்பு தரப்பு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. அது என்ன நடக்கின்றது? பாதுகாப்பு தரப்பு மக்களுக்கு வெளியிட வேண்டும். அதே போன்று பள்ளிவாசல்களிலே பால்கள் கண்டுபிடித்தது சார்பாக கௌரவ முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் அவர்கள் கக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், பால்கள் அவ்வாறு இருப்பது வளமை என்று. ஆனால் சிறுவங்கள் இல்லாத பள்ளிவாசலில் பால்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களது ஆலயங்களில் பால்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் எங்களது சடங்கு முறைகள் எங்களது திருவிழாக்களிலே அவை பயன்படுத்தப்படுவது. ஆனால் ஒரு சில வாள்கள் தான் இருக்கும். ஆனால் 20 வாள்கள் ஒரு சிறுவமே இல்லாத பள்ளிவாசலில் எப்படி இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை இந்த வகையில் குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் பயங்கரவாத செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற, அந்த பயங்கரவாத தன்மையை தீவிரவாதத்தில் ஈடுபடுத்துகின்ற முஸ்லீம்களில் மீது நாங்கள் குற்றங்களை சுமத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பாவி முஸ்லீம்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி முஸ்லீம்கள் உண்மையான பயங்கரவாதிகளை காட்டிக் கொடுக்க முன்வர வேண்டும்.
நாங்கள்
வேதனையை இப்போது அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அப்போது எங்களுக்கு துணை செய்ய யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு துணை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் குரல் எழுப்புவதில் நாங்கள் தீவிரமாக இருக்கின்றோம். அது தவிர இன்று நாங்கள் பல விடயங்களை அவதானிக்கும் போது ஏறாவூர் நகரிலே, ஏறாவூர் நகர பகுதியிலே ரப்பர் இலச்சினைகள் பல இந்த தேடுதலின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏறாவூர் தமிழ் பிரதேச செயலாளர்கள் கிராம அதிகாரிகளின் ரப்பர் இலச்சினையாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இதை பயன்படுத்தி பல சதி முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பவர் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். அங்கே காணி உறுதிகள், ஒப்பங்கள் புலியான முறையிலே கொண்டு வரப்படுகின்றன. இவையெல்லாம் அங்கு எவ்வாறு இவ்வளவு காலம் மேற்கொள்ளப்பட்டது? இந்த சுற்றிவளைப்பின் போது கண்டுபிடிக்கப்பட்டபடியினால்தான் இவ்வாறான புலியான வேலைகள், சட்டவிரோதமான செயற்பாடுகள் நடைபெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு தீவிரமான விசாரணை செய்யப்பட வேண்டும். இந்த பாராளுமன்றத்திலும் பல தடவை சில அரசியல்வாதிகள் ஏறாவூர் பிரதேச செயலாளர் பற்றி மிக அவதூறாக பேசினார்கள். ஆனால் அவர்கள் ஏறாவூர் நகர பகுதியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் தான். இப்போது என்ன சொல்லப் போகின்றார்கள்? அங்கு இருக்கின்ற ரப்பர் இலச்சினைக்கு என்ன பதில் தரப்போகிறார்கள்? ஆகவே அது விசாரிக்கப்பட வேண்டும். அதே போன்று புனானை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழக ஆரம்பத்திலே அது பல்கலைக்கழக கல்லூரியாக SP திசாநாயக்கா காலத்தில் தான் அது கொடுக்கப்பட்டது. அதற்கு துணையாக இருந்தவர் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் அவர்கள். அவரது அனுசரணையோடு தான் கௌரவ கிஸ்முல்லா அவர்களுக்கு அது வழங்கப்பட்டது. ஆகவே தயவு செய்து இந்த பல்கலைக்கழகம் சார்பாகவும் தீவிரமான விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ.